இந்த பூமி வந்து எல்லாத்தையும் கொடுக்கும். இந்த பூமி வந்து யாகத்தோட முடிவில் எல்லாம் கொடுத்தது காரணம் அது திருப்தி அடைஞ்ச நாடு. பூமியும் ஒரு தேவதையில் வரும். பகுதியில் சொன்ன மாதிரி பரஸ்பரம் தேவையும் பாவம் பரஸ்பரம் பாவம் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்யணும்னு பகவான் வந்து இந்த பிரபஞ்சத்தை படித்தப்ப அதோட வேலைகளையும் சேர்த்து படித்தாரு. மனிதன் வந்து யாகங்கள் பண்ற நாடி தேவர்கள் திருப்தி அடையாது. அநாடி அவங்க மனிதனுக்கு வேண்டிய எல்லாத்தையும் வழங்க பரஸ்பரம் பாவயம். இதுதான் அந்த பௌத்தீத வார்த்தை, பரஸ்பரம் பாவயம். ஒருத்தருக்கு ஒருத்தர் பரஸ்பரம்னா அவங்களுக்கு நல்லா தெரியும். ஒருத்தருக்கு ஒருத்தர் பாவயம்னா உதவி செய்யணும், அட்ஜஸ்ட் பண்ணி ஒருத்தர் ரெண்டு பேரும் எல்லாரும் சந்தோஷமா இருங்க. இஸ்லாவுக்கு என்ன பரஸ்பரம் பாவயந்தோ இந்த வார்த்தை அவங்களுக்கு பரஸ்பரம் பாவயம். ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சு எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும். அதனாடி யுக தர்மப்படி ஒவ்வொரு யுகத்திலையும் வேற வேற யாகங்கள் செஞ்சார். பிரதமர் வந்து திரேதாகமா துவாபர மந்திர திரேதாகம்னு நினைக்கிறேன். அதனாடி அவர் அந்த யுகப்படி யஜ்யம் சத்தியோகத்தில் தியானம், திரேதாகத்தில் யாகம். அதனாடி அவர் நிறைய யாகங்களும் இதுவும் பண்ணுறார். 100 அஸ்தம தியானம் பண்ணி பூமியை திருப்தி பண்ணி பூமியெல்லாம் வளமும் வழங்க அதில் திருப்தி அடைஞ்சு பூமி தேவதையும் வழங்க மக்கள் வந்து சந்தோஷமாக இருந்தாங்க. அதைத்தான் பௌத்தியில் சுரப்பிரபாத கோட் பண்ணுறாரு. பரஸ்பரம் பாவயம் பிரபாத சோகம் கோட் பண்ணலாம்னு சொல்கிறாரு. மனித சமயத்தினை படிக்கும்போது வேலிகளையும் சேர்த்தே படைத்தான் கீதையை உதவி செய்கிறது. அதோட அர்த்தம் வந்து என்னன்னா வேலினா யஜ்யம், யஜ்யம்னா பகவானை திருப்தி பண்ணுறது, யஜ்யர்னா பகவானை பிடிக்கிறது. அவர் திருப்தி பண்ண செய்யக்கூடியது யஜ்யம். பகவான் வந்து அந்த யஜ்யங்களையும் திருப்தி பண்ணுற மாதிரி இது பண்ணார். முன்னாடி மனித வாழ்க்கையில் வந்து எப்படி பண்ணணும்னு சொல்கிறார். அதே மாதிரி பிரதமர் வந்து அந்த யுக தர்மப்படி அவர் நடத்தி காட்டினார். அதுக்கு ரெண்டு வகையான விளக்கங்கள் பிரபாத ஒரு மாதிரி சொல்கிறோம். ஒன்று வந்து பசுவை பற்றி சொல்லும்போது பசுவோட பால் வந்து எல்லாருக்கும் உதவியாகுது. அதனால் அதுலேருந்து வரக்கூடிய பெண்ணை வந்து யாகத்துக்கு வந்து அது மட்டும்தான் பண்ணேன், வேறு எதுவுமே கிடையாது. இப்போ இருக்கிற மாதிரி கண்டதுலாம் கிடையாது. அதே மாதிரி பாலில் வந்து எல்லா வகையான பொருட்களும் கிடைக்குது. பஞ்சகவியம், பஞ்சகவியம்னு சொல்கிறோம். பஞ்சம்னா அஞ்சு, கவியம்னா பசுலேருந்து கிடைக்கிறது. அஞ்சுமே ரொம்ப விசேஷமானது. பால், தயிர், வெண்ணெய், அது போக கோமும், அதோட பசுமூத்திரம் கோமியம்னு சொல்கிறோம். அப்புறம் சாணம், அஞ்சுமே பஞ்சகவியம்னு சொல்லப்படுது. நம்ம சதுர மாசத்தில் கடைசி அஞ்சு நாள் வந்து விரதம் இருக்கிறதே நிறையா பேர் இருக்கிறாங்க. நம்ம நான் இருந்தது இல்லை. ஒரு நாள் வந்து பால் மட்டும், ஒரு நாள் தயிர், ஒரு நாள் வெண்ணெய், ஒரு நாள் கோமியம், ஒரு நாள் சாணம். இந்த அஞ்சு மட்டும்தான் எடுத்துக்கலாம். அஞ்சும் முடிச்சது ஏகாதசி, கடைசி ஏகாதசி ஒரு நினைக்கிறாங்க. ஏகாதசியில் ஏகாதசிக்கு அப்புறம் ஆரம்பிச்சு இந்த மாதிரி இந்த பஞ்சகவியத்தினாடி அந்த விரதத்தை முடிக்கிறோம். அது பேர் என்ன? பீம பஞ்சகமா? பீஷ்ம பஞ்சகம், பீஷ்ம பஞ்சகம், பீஷ்ம பஞ்சகம்னு பேர். அந்த அளவுக்கு விரதங்கள் இருக்கிறவங்களுக்கு கூட இந்த அஞ்சையும் வச்சு குருமராஜ் இருப்பார். அந்த இருப்பில் அந்த மாதிரி பீஷ்ம பஞ்சகம்னு அவர் இருப்பார். ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பார். நான் பார்க்கல, அப்படியே ஒரு டம்ளர் கோமியம் மாட்டிலேருந்து அப்படியே பிடிச்சி குடிப்பார் கோமியம். அந்த மாதிரி பசுவோட அது இங்கே உள்ள மாடு என்னன்னு அதெல்லாம் சேரும், இயற்கையான மாடு எல்லாம் கலப்படம் பண்ணி. இப்போ கூட நான் கலக்கரை மீட் பண்ணப்போ அவர் என்ன வருதுன்னு இருந்தார். இந்த வைகாசி மாதம் வந்து அங்கே வைகாசி ஆரம்பிச்சு, நமக்கு சித்திர ஆனால் அங்கே வைகாசி. நமது வந்து சூரியனை கணக்கு வச்சு வரக்கூடிய வருஷம். அன்னாடி சூரியமான உபாதின்னு அவங்க வந்து சந்திரமான உபாதி, சந்திரனை வச்சு வரக்கூடிய சந்திரனோட பிறைய கணக்கு வச்சு 28 நாள். அந்த மாதிரி நம்ம கௌடிய ஆண்டு வந்து சந்திரனை கணக்கு பண்ணது. அன்னாடி அது வந்து கொஞ்சம் முன்னாடி வரல பின்னாடி வரும், அவங்க கணக்குப்படி வைகாசி வருது. அன்னாடி வைகாசி மாதம் வரதான் வந்து பக்திக்கு வந்து உறுதுணையாக இருக்குன்னு சொல்லிட்டு நைட்டு தானியங்கள் எடுக்கலாம். வெறும் அணுக்கல்ப பிரசாரம் தான் சாப்பிட்றோம். அந்த மாதிரி விரதங்கள் வந்து ஆயிரக்கணக்கான விரதங்கள் இருக்குது. ஆனால் பக்திக்கு உறுதுணையாக செய்யக்கூடிய விரதங்கள் பூராமே சாஸ்திரங்களில் வந்து பக்தர்கள் ஏற்றுக்கிறாங்க. அதே மாதிரி ஏகாதசி, ஏகாதசி வந்து பக்திக்கு உதவுது. அந்த மாதிரி ஏகாதசி விரதம் இருக்கிறோம். முக்கியமாக நிறையா தடவை பார்க்கலாம். அந்த மாதிரி விரதங்கள் வந்து யஜ்யத்தோடு சேர்ந்தது ஒன்று. அதே மாதிரி யாகங்கள் பிரபரசமாக யாக உறுதியில் அந்த உயிரினங்கள் பழைச்சி வெளியே வரணும், அப்போ தான் யாகம் வெற்றின்னு அர்த்தம். அந்த பலி கொடுக்கப்பட்ட மிருகம் அஸ்வம்னா குதிரை, அஸ்வம்னா குதிரையை பலி கொடுக்குறது, அந்த யாகம் முடிவு இந்த மாதிரி மறுபடி யாகம் செய்யும்போது அந்த ஜீவன் வந்து உயிர் பெற்று கொஞ்சம் மற்ற பிறகு போகுது. அந்த மாதிரி யாகங்கள் செய்கிறதும் தேவர்களையும் மற்ற பகவானையும் திருப்தி பண்ணும். யஜ்ய புருஷான்னு சொல்கிறான், அதான் அந்த யஜ்யத்துக்கு தலைவர் வந்து பகவான், அவரை திருப்தி பண்ணுறாங்க. இந்த மாதிரி பிரதமன்னர் செஞ்ச யாகத்தினாடி, அந்த யோக தர்மப்படி செஞ்ச ஒரு யாகத்தினாடி பூமி தேவதை வந்து திருப்தி அடைஞ்ச நாடி மனிதனுக்கு வேண்டிய எல்லாத்தையும் பாரி வளர்ந்துச்சு. எப்படி காமதேனு வந்து வேண்டியதை வளர்ந்தது, அதே மாதிரி இந்த யஜ்யதும் அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் வளர்ந்துச்சு. இதே மாதிரி ஒவ்வொருத்தரும் வந்து அவங்கவுங்க யுகத்துக்கு ஏற்ற மாதிரி தர்மம் செய்யணும். நமக்கு கலியுக தர்மம் என்னது? ஹரிநாம சங்கீதம், கரையினாம 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 இவ கேவலம் களவு நாஸ்தியவன் 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 கதிரங்க களவுனா கலியு, நாஸ்தியவனா வேற வழி இல்லை, நாஸ்தியவன் 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 இதோட வேற வழியில வரணும். கதீர் அணிய வேற கதியா கிடையாது ஹரிநாமன். இந்த ஹரிநாம யஜ்யம்னா அல்லே பௌத்தியிலையும் சொல்றாரு, யக்னானாம் ஜபயஜோஷ்மி யஜ்யானம், யஜ்யம்னா எல்லா யாகங்கள்லையும் நான் ஜபயாகமா இருக்கிறேன், ஜபயஜம் அஸ்மி. பிரபாத சொல்ற மாதிரி அண்ணாடி இந்த யா கலியுகத்திலையும் நம்ம யாகம் செய்ய வேண்டியிருக்கு. ஆனால் அந்த யாகம் வந்து சத்தியோகம் மாதிரி தியானமோ பிரேதாக மாதிரி யாகமோ துவாபரகம் மாதிரி கோயில் வழிபாடு, கோயில் வழிபாடுன்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் நம்ம ஸ்டாண்டர்ட் வந்து நம்ம மாதிரி கலியுகத்தில் ரொம்ப கஷ்டம் மெயின்டைன் பண்ண. நம்ம வந்து பெரும்பாலும் நிறைய இடங்கள பஜனை கூடம் தான் வைக்கிறாங்க, பஜனை கூடம். நம்ம பார்த்தீங்கன்னா சிறு விஷயத்துல நிறைய பஜனை கூடம் தான் இருக்கும், பெரிய பெரிய கோயில் இடமா இருக்கும், நல்லா இருக்கும், ஆனால் பஜனை கூடம் வச்சுருப்பாங்க. நாங்கள் சாத்தூர் பக்கம் ஒரு பெரிய கோயில் வரும், பெரிய பிரம்மாண்டம் ஒரு கோவில் கூட எல்லாம் இருக்கும், உள்ள போனால் விக்கிரம் கிடையாது, ஒரு படம் பச்சை கடினாமல் இருக்கும் பஜனை தான். அவர் தொண்ணூத்தாக்கு வந்து கீழே போகும்போது அந்த மாதிரி நிறைய இடங்களில் வந்து கொஞ்சம் பக்குவப்பட்ட வைஷ்ணவர்கள் வந்து அதிகமாக விக்கிரம் வழிபாட்டுனாலும் அந்த விக்கிரம் வச்சாலும் பஜனை தான் மெயின். இப்போ நம்ம ஆரத்தி நடத்தும்போதோ இது நடத்தும்போதோ நம்ம பாடுறதுக்கு தான் பஜனை. இப்போ பஜனை பாடினாலும் அதே பகவான் நாமம் தான் வரும். நம்ம காலையில் பாடுறோம் யசமதி நந்தனை, யசமதியோட நந்தனை யார் கிருஷ்ணா, பிரஜபார நகர பிரஜபர கோவிந்த, அதே மாதிரி யசமதி நந்தனை பிரஜபர நகர கோகுல நந்தனை யார் கோகுல நந்தனை, அதே மாதிரி கோபி பரணதனை, கோபியோட பெரிய சொத்தான், கோபியாரோட பெரிய பரணனா பெரிய சொத்து, தனம்னா சொத்து. அவருக்கு பகவானுக்கு பேரை பாருங்க, கோபி பரணன், கோபியரோட பெரிய சொத்தா, வேற சொத்துலாம் அவங்களுக்கு இல்லையா. ஆனால் ஒவ்வொன்றும் அதே மாதிரி வரிசையாக படிச்சிங்கன்னா அந்த பாட்டு பூரா ஈஸியாக புரியும். நான் சயின்ஸ்கிட்ட இருந்தோ பெரிய அளவான் படித்ததில்லை, அவனும் தமிழ்நாட்டில் வந்தனாடி நமக்கு அதில் படிப்பு கிடையாது. ஆனாலும் சுலபமாக புரிகிற மாதிரி பகவானோட நாமங்கள் தான் இருக்கு. அதன் காரணத்தினாடி கலியுக தர்மம் வந்து நம்ம வந்து கோயில் வழிபாடுன்னு வச்சாலும் பகவான் நாமத்தை தான் அதிகம் சொல்லுவோம். இங்கே அதனால தான் அங்கே கெட்டிலே எழுதி போடும், என்ன எழுதி போடும், ஜபயோகம் மட்டும் செய்யவும். ஏன்னா சில பேர் வந்தோன்னா கையை கட்டி இப்படி உட்காந்து தியானம் வரும், அவங்களை கஷ்டப்பட்டு ஜபயோகத்தை கொண்டு வரணும். ஏன்னா அதில் வந்து மனம் கட்டுப்படுத்த முடியாது. அங்கே நீங்கள் நம்புறவங்க தயசு படிங்க அப்படின்னு எல்லாரும் நம்ம காங்கிரிகேஷனுக்கு ஒருத்தரை தனியாக கிளாஸ் எடுக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாரும் எனக்கு தெரியும்னு நினைச்சிட்டு ஒருத்தரும் படிக்கிறதா இல்லை, இல்லை கேள்விலாம் ஒன்றால் கொஸ்டின் பண்ண போகிறேன் அடுத்தப்படம் எத்தனை பேர் எல்லாரும் பதில் சொல்கிறீங்கன்னு பார்க்க போகிறேன். முக்கியமாக அதில் வந்து பூரா சொல்லியிருக்கு, ஏன் வந்து பண்ண முடியாது, மற்ற எதுவுமே முடியாது. சத்தியோகத்து தியானமும் முடியாது, திரேதாவத்து யாகம் முடியாது, தோபரகம் கோயில் வழிபாடும் முடியாது. நம்ம கோயில் வழிபாடுனா மெயினாக ஹரிநாம சங்கீர்த்தனத்துக்காக பகவானை வழிபடும். யக்னானாம் ஜபயஜஸ்மின்னு எதுக்கு பகவான் சொல்கிறாரு, எல்லா யாகங்கள்லையும் ஜபயாகமாக இருக்கேன்றாரு பகவான். நாம தான் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம ராம, இதுதான் நம்பர் ஒன் யோகா. இல்லை யாகம் இல்லை யஜ்யா, இது வந்து சுலபம் பிரபாதம். அதைத்தான் ரெண்டாவது போர்ஷனில் வலியுறுத்தி சொல்கிறாங்க. நம்ம வந்து கலியுகத்தில் வந்து சேதனமாக போய் சொன்ன மாதிரி ஹரிநாம சங்கீர்த்தனம் தான் நம்ம முழு சுத்தம் தெரியாது. அந்த கலிச்சந்திர உபநிஷத்தில் இன்னும் ரெண்டு லைன் வந்து நல்லா இருக்கும், ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. அப்புறம் என்னது, இது சோடசக சோடசகனா 16, இது சோடசக நாமாம் கலி கல்மஷன் ஆசனம், கலியோட எல்லா கேடுகளையும் இந்த 16 வார்த்த மந்திரங்களும். அது என்ன கிடைச்சுன்னா சர்வ வேதேஷு திருத்தியது, சர்வ வேதங்கள்லேயும் அது சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்லி. ஆனாடி நாம உபனிஷத்து கலிச்சந்திர உபனிஷத்து மட்டும் சொல்லலை, சர்வவேதேஷு திருப்தி, சர்வ வேதங்கள்லேயும் இதை சொல்லப்பட்டிருக்கனாடினா நம்ம வந்து இந்த மந்திரத்தை சொல்லணும். யாரும் இஷ்கானில் கண்டுபிடிச்ச மந்திரம் புதுசாக உருவான மந்திரம் கிடையாது. பிரபாதம் வந்து சாது சாஸ்திரம் குருபடி சொன்னால நம்பர் ஒன் பிரபாதம். ஆனால் இந்த மந்திரமும் கலிசந்த உபநிஷத்தில் கலிகால கர்மம் கொடுத்தது. எப்படி டாக்டர் வந்து சீசனுக்கு ஏற்ற மாதிரி வயசுக்கு ஏற்ற மாதிரி மருந்து தராங்க, பச்சை பிள்ளைக்கு ஒரு மந்திரம், வயசானவங்களுக்கு ஒரு மருந்து, நல்ல வாலிபத்தில் ஒரு மருந்து, அதே மாதிரி குளிர்காலத்துக்கு ஒன்று, வெயில் காலத்துக்கு ஒன்று, அதே மாதிரி நோயாளிக்கும் டிஃப்ரெண்ட் நோயாளிக்கும் டிஃப்ரெண்ட் மருந்து, அதே மாதிரி நம்முடைய வந்து காலம் இடம் பொருத்தம் எல்லாம் பார்த்து தான் ஆச்சாரியர்கள் வந்து நமக்கு யுக தர்மத்தை எடுத்து கொடுத்துட்டு போயிருக்காங்க. உண்மையிலேயே இந்த ஹரிநாம சங்கீர்த்தனமே சொல்ல எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஒருத்தர நான் பெங்களூரில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தப்போ நம்ம அந்த மாதிரி அப்போ ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன், பஸ்ஸில் ஏறுப்பாந்துட்டேன், பாய் தூக்கத்தில் இருந்துச்சுட்டேன், 2 மணிக்கு மேலே அந்த ஏதோ சாப்பாடு நிப்பாட்டின இடத்துல சரி கையை கழுவிட்டு ஜெபம் பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த கழுவுனை வந்து ஒரு 2 டிராப்பு சீட்டில் வந்துச்சு ஒருத்தர் பெரிய சண்டை போட்டார், எப்படி இந்த தண்ணி வந்துச்சு நான் தொடச்சும் கொடுத்துட்டேன் அப்படி அந்த மாதிரி. அப்போ தான் யோசித்தேன் ஒரு கடினாமல் சொல்ல கையை லேசாக கிளீன் பண்ணுறதுக்கு கலியுகத்தில் ஒரு கஷ்டமாக இருக்குது. நம்ம வந்து எங்கே பகவானை வழிபடுறதுக்கு முறைப்படி உட்கார்ந்து குளித்து சுத்தமாக இருந்தால் ஆசிரம அதெல்லாம் பண்ண எங்கே வழி, பகவான் நாமத்தை தான் சொல்ல முடியும், வேறு அதுக்கே இவ்வளோ சிரமமாக இருக்கையில் அனுபவபூர்வமாக. அப்போ தான் நடராஜில் நினைப்பு வந்துச்சு பகவான் ஏன் இப்படி சொல்லியிருக்கார் கலியுகத்தில் ஏதான்னு. ஏன்னா நம்ம வாழ்க்கை முறை அப்படி மாறிப்போச்சு, பஸ்லேயும் இல்லையா ட்ரெயின்லையும் போகிறோம், பஸ்ஸும் ட்ரெயினும் இருக்கிற கப்பூசை விட மோசமான இடம், சீட்லாம் சுத்தமாக இருந்தாலும் யாரும் சுத்தமாக கிடையாது, அந்த சீட்டுகள்லாம் அதெல்லாம் போனாலே உட்காந்து பிடிக்கணும். அந்த மாதிரி வாழ்க்கை வந்து அவ்வளோ சுத்தமானது கிடையாது. அதில் வந்து நம்ம எப்படி பகவானை உருப்படியாக வழிபடவோ செய்யவோ முடியும், பகவான் நாம வந்து சதா நம்ம சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஹரிநாமம். அதனால கலியுக தர்மத்தை வந்து ஏன் சொன்னாங்கன்றது வந்து நடைமுறையில் நல்லா புரியும். இது வந்து வெளி சடங்கு, உள் சடங்கு, மனம் மனம் எங்கே தியானத்தில் ஒன்றும் மனம் வந்து இங்கே உட்காந்துருக்கையில் கஷ்டமாக இருக்கு, நம்ம நாடி மனசை ஒருநிலைப்படுத்தாது. அப்படி இருக்கையில் தியானம்னா எந்த சென்சஸும் ஆக்டிவ் ஆகாமல் மனம் உள்நோக்கி திரும்பணும், எல்லா படங்களும் உள்நோக்கி திரும்ப, மனம் 100% உள்நோக்கி திரும்பினா தான் தியானம் இருக்கும். நம்ம மனம் வந்து உள்நோக்கி திரும்புது, ஆனால் நான் சென்ஸ் வேண்டாம் அதில் போய் உள்நோக்கி திரும்ப, அதுவும் ஒரு இதில் நினைக்க மாட்டேங்குது, 100 இதில் நலையுது. அதனால மனசை எப்படி ஒருநிலைப்படுத்தி தியானம் பண்ண முடியும். அதே மாதிரி யாருங்களும் வந்து அதுக்கு செய்கிற பணமோ சொத்தோ சுகமோ மந்திரம் சொல்கிறக்கூடிய பிராமணரோ தனஞ்செயான்னு சொல்கிறோம் அர்ஜுனனுக்கு, தனம்னா சொத்து, அப்படியே ஒரு ராக நடத்துறதுக்கு ராஜசீர நடத்துறதுக்கு யுதிஷ்டருக்கு போய் அப்படியே இங்கே குமிஞ்சு கிடந்த தங்க தள்ளி வந்து குமிச்சு வந்து கொட்டினார், அதை வச்சு தான் அவர் யாகம் நடத்தினார். தனம் அவ்வளோ தனம் வேணும் யாகத்துக்கு வந்து எல்லாரும் திருப்தி பண்ணணும், ஒருத்தர் கூட திருப்தி இல்லாமல் போயிடக்கூடாது. அந்த மாதிரி எல்லாரும் திருப்தி படுற மாதிரி எல்லாருக்கும் அவங்க வந்து கொடுக்கணும். கலியுகத்தில் நம்மளால எங்கே முடியும் எல்லாரும் திருப்தி பண்ண எங்கே கொடுக்க முடியும். ஆனால் கலி அந்த மற்ற யுகங்கள்லேயே நிறையாவே பார்த்துருக்கோம், அந்த ஒரு ராஜா தானம் கொடுத்து அந்த 1000 பசு நம்ம ஒரு பிராமணர் கொடுப்பாரு, அது கிருஷ்ணபுக்க பாகவதத்தில் வருது. அப்புறம் நான் பேர் என்ன பள்ளியாவார் நிர்கா மண்ணன், அவர் வந்து இந்த யாகம் கொடுக்குறதுல எவ்வளோ பிரச்சனைன்னு பாருங்க, தானத்தில் தானம் கொடுக்கணும், தானம் கொடுக்குறதுல திருப்தி பண்ணுறது எவ்வளோ கஷ்டன்றதுக்கு இது ஒரு உதாரணம். அவர் வந்து 1000 கணக்கான வந்தவங்களுக்கெல்லாம் பசு கொடுத்துக்கிட்டே இருக்கணும், பிராமணருக்கு 1000 கணக்கு. அந்த மாதிரி ஒரு பிராமணர் வந்து அவனே 1000 பசு கொடுத்துட்றாரு, அந்த பிராமணர் வாங்கிட்டு சந்தோஷமாக போயிட்டாரு. அடுத்த ஒரு பிராமணர் அவருக்கு 1000 பசு கொடுக்குறாரு, இதில் என்ன ஆச்சுன்னா ஒரு பஸ்ஸு ரெண்டு ஓவரில் போயிடுச்சு, இவருக்கு கொடுத்த பஸ்ஸு அந்த கடுக்க போயிடுச்சு, போனால் வெளியே போய் 2 பேரும் சண்டை போகிறாங்க, இது எனக்கு தான் அந்த பஸ்ஸு வேணும், இதுதான் ராஜா என்ன கொடுத்தா என்ன கொடுத்தாரு, 2 பேரும் சண்டை. அவங்க வந்து கிரீடி கிடையாது, ஆனால் அந்த பிரின்சிபலாக என்னமோ சம்திங், அதனால 2 பேரும் இந்த பசுவுக்காக வேண்டி சண்டை போடுறாங்க, 2 பேரும் கடைசியில் தீர்க்க முடியாமல் ராஜாட்ட வராங்க. ராஜாட்ட வந்தவனே ராஜா சொல்றாரு, அவர் தப்பு நடந்து உணர்ந்துட்டார், ஏதோ ஒரு பசு வந்து இவருக்கு முத கொடுத்த பசுவை திருப்பி 2வது கொடுத்துட்டோம்னு தெரிஞ்சிருச்சு. ஆனால் மன்னிப்பு கேட்டுட்டு யாராவது ஒருத்தர் அட்ஜஸ்ட் பண்ணிப்போங்க, அந்த ஒரு பசுக்கு நான் 100 பசு தரேன், யாராவது அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கன்றாங்க. 2 பேரும் அட்ஜஸ்ட் பண்ண மாட்டேன்ட்டாங்க, 2 பேரும் மன ரொம்ப வெறுத்து சங்கடப்பட்டு போயிட்டாங்க 2 பேரும். பசு ஏத்துக்காம. அதோட ரியாக்ஷன் என்னாச்சுன்னா, அவர் வந்து அடுத்த பிறவி அந்த பெரிய பள்ளியா பறக்கிறார். ஒரு கிணத்துல தண்ணி இல்லாத கிணத்துல ஒரு பெரிய பள்ளியா, அதுதான் கிருஷ்ணர் வந்து விளாட போகும்போது பார்த்து அவர் லிபரேட் பண்றாரு. நிருகா நிருகான்னு மன்னன் நிருகா ஸ்டோரியாலாம். அதாவது என்னன்னா, நல்லெண்ணத்தோட தான் தானம் பண்ணாரு, ஆனாலும் அவர் வந்து நிறுத்தி பண்ண முடியல. இதே மாதிரி மகாபாரதத்தில் கடைசியில் ராஜசீரம் முடிஞ்சவனே யுதிஷ்டர் வந்து மொத யாகத்துக்கு யாரை போறா, கர்ணனை போடுறாரு. அந்த போருக்கு முன்னாடி உள்ளதுல கர்ணன் தான் வாரி வழங்கக்கூடிய ஆளுன்னு சொல்லிட்டு, அதாவது வாரி வழங்குற வந்து கணக்கு வழக்கலாம வழங்கணும் யாகம்னா அப்படி. அதனால கர்ணன் அடுத்ததுல கடைசியில் யாரை போறாரு, எல்லாம் தாராளமாக கொடுத்து எல்லாம் திருப்தியா செஞ்சாச்சுன்னு உட்கார்ந்துருக்காரு. அப்போ ஒரு கீரி பிள்ளை வருது. அந்த கீரி பிள்ளையோட பாதி உடம்பு கோல்டா இருக்கு, பாதி உடம்பு வந்து சாதாரணமா இருக்கு. அந்த கீரி பிள்ளை வந்து அந்த யாகம் நடந்த இடத்துல ஒரு உருள் உருளுது, உருண்டுட்டு சிரிக்குது. உடனே யுதிஷ்டர் கிருஷ்ணன் எல்லாம் உட்கார்ந்துருக்காங்க. உனக்கு என்ன வேணும்னு கேட்கிறாரு. எனக்கு இங்கே ஒன்றும் தேவையில்லை, உன் யாகம் சரியில்லை அப்படின்னு சொல்லுது. சரியாக பண்ணலைன்னு பிறகு பயங்கர குழப்பம், எவ்வளோ திருப்தியாக பண்ணியிருக்கேன் ஏன் பண்ணலைன்னு அது சொல்லுது. நான் இன்னொரு யாகத்துக்கு போனேன், அதில் மிஞ்சி கடந்த அந்த சின்ன சின்ன துகள்கள்லாம் நான் தூங்கினேன், அதில் வந்து எனக்கு பாதி உடம்பு கோல்டாயிடுச்சு, இன்னொரு பாதி நான் தேடி அதுக்கு சமமான யாகம் எங்கே இருக்குன்னு அலைகிறேன். எந்த யாகத்தில் இந்த ஓ யாகத்திலையாவது வந்துடும்னு பார்த்தேன், அது பாதி உடம்பு நார்மலாக தான் இருக்கு அப்படின்னு சொல்லு. அப்போ கிருஷ்ணன் என்ன கதைன்னு கேட்கும்போது, திருப்பி அது வரலாறு என்னன்னு கேட்கும்போது, குருஷேத்ராவில் நடந்த ஒரு நிகழ்ச்சியை சொல்கிறதா, குஞ்சவர்த்தி பிராமணர் வந்து இந்த மாதிரி குஞ்சவர்த்தி பிராமணர்னா அடுத்த நேரத்துக்கு சாப்பாடு தரமாட்டாங்க, கிடைச்சது ஏதோ அதை சாப்பிடுவாங்க, நல்லா இருக்குன்னு ஃப்ரிட்ஜில் எடுத்து வைக்க மாட்டாங்க, இன்னும் ரெண்டு நாளைக்கு வச்சு சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி அந்தந்த நேரத்துக்கு அதே மாதிரி ஊரில் அந்த இடத்துல ரெகுலராக சாப்பாடு கிடைக்குன்னு அந்த இடத்துல போய் நிற்கவும் மாட்டாங்க, போயிட்டே இருப்பாங்க. இது மூணு நாலு வகையான உஞ்சவர்த்தி பிராமணர். இன்னொன்று வந்து யார்கிட்ட பிச்சை கேட்கவும் மாட்டாங்க, அதாவது வயலிலிருந்து அறுவடை செஞ்சு எடுத்து போன பிறகு செதறி கிடக்கிற தானியங்களை பொறுக்கி அதை செஞ்சு பண்ணுறது. இன்னொன்று வந்து கடைகள் வாசலில் வந்து எப்படினாலும் தானியம் சிந்தும், அந்த சிந்தி கிடக்கிற தானியங்கள்லாம் எடுத்து அதை சமைச்சு சாப்பிடும். ரொம்ப ஹை ஆஸ்டர் இந்த மாதிரி பிராமணன். அந்த சமயத்தில் குருஷேத்ரால ஒருத்தன பஞ்சம் வந்துச்சு. பஞ்சம் வந்தவனே அவர் வந்து சாப்பிட முடியலை, வீடு போகிற அவர் மனைவி மகன் மருமகன் ஒரு சின்ன குடும்பம் இருக்கு, ஆனால் சாப்பாடு வந்து ரொம்ப நாளாக கிடைக்கல, நான் ஒரு வாரமோ நாலஞ்சு நாள். அதுக்கப்புறம் இங்கே தேடி அலைஞ்சு கொஞ்சம் தானியத்தை கொண்டு வந்திருக்காரு, அதை வச்சு சமைச்சு ரெடி பண்ணுறாரு. ரெடி பண்ணுறப்ப அவருக்கு வந்து அதிதி வந்துடுறாங்க. அதிதினா விருந்தாளி, ஒரு குடும்பஸ்தம் வந்து சமையல் பண்ணி ரெடி பண்ணி நைவேத்தம் பண்ணவுடனே சாஸ்திரம் சொல்லுது, வாசல போய் யாரும் பசியாக இருந்தால் வாங்கணும்னு சொல்லி கூப்பிடணும். அப்படி இருக்கையில் அதிதி வீடு தேடி வந்து அவரை திருப்தி பண்ணுறது இன்னொரு முக்கியமான கடமை. அதனாடி அவர் வந்து கூப்பிட்டு கைகாலெலாம் கலவு சொல்லி எல்லாம் உபச்சாரம் பண்ணி முடித்தவனே பசியாக இருக்கிறவனே உங்கள் நாலு பேருக்கு கரெக்டாக இருக்குது ஆளுக்கு, அதுவும் பத்தாமல் ஒன்று ஒரு ரெண்டு ரெண்டு ஏதோ இன்னமும் வருது சின்ன சின்ன பீஸா. இவர் வந்து மொதல் வந்து என்னோடதை வந்து நான் தானம் பண்ணுறேன்னு கொடுக்குறாரு. மூதி அவர் அதை சாப்பிட்றாருனா அதிதி முகம் பார்த்து சர்வ் பண்ணணும், அவர் முகம் வந்து இன்னும் திருப்தியாகலைன்னு தெரியுது. அடுத்து அவரோட மனைவி கொடுக்குறாங்க, அதுவும் முடியும். அடுத்துக்கு மகன், அடுத்து மருமகன், நாலு பேரும் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் திருப்தியாக அதிதி சாப்பிட்டு சந்தோஷமாக போயிட்டாங்க. ஆனால் அந்த நாலு பேரும் அந்த பட்டினியில் வாடி அன்னைக்கு இறந்து போகிறாங்க, ஏன்னா தொடர்ந்து சாப்பிட்ற நாடி இறந்து போகிறாங்க. ஆனால் வந்தது வந்து அதிதியாக வந்து வந்து இந்திரன் அவரை டெஸ்ட் பண்ணுறக்கா அவங்களுக்கான இருந்தாலும் அதனாடி அவர் சொர்க்கத்துக்கு கூப்பிட்டு போயிட்டார் அந்த உடம்பு விட்டவன். ஆனால் அதுக்கப்புறம் இந்த கீரி பிள்ளை போய் அந்த மாவு அவங்க செஞ்சு கல்ல உருட்டி இது பண்ண மாவு அந்த சிந்தி கடந்த இடத்துல இந்த கீரி பிள்ளை போய் உருளுது. அந்த பவர் நாடி அது பாதி உடம்பு அது வந்து கோல்டா, இன்னொரு பக்கத்துக்கு மாவு இல்லை, அந்த நாடி அது கோல்டாயிடுச்சு. நான் இன்னொரு பக்கம் இதுக்கு சமமாக ஏதாவது ஒரு யாகம் இருக்குமானு தேடி நான் ஒவ்வொரு இடமா போகிறேன், ஆனால் இது வரைக்கும் நடக்கலைன்னு கம்ப்ளைண்ட் பண்ணுது. யுதிஷ்டிர மகாராஜ் தலையை பிச்சுக்கிறார், அவர் அவ்வளோ எவ்வளவோ கொடுத்தேன்றார், ஆனால் முடியல. அதுதான் யாகன்றதோட ஸ்பெஷாலிட்டி, அதோட குவாலிட்டியை தான் பொறுத்து, குவான்டிட்டியை பொறுத்தல. அதாவது சில பேர் வந்து கோடி கோடியாக வச்சுருக்கவங்க ஒரு 1000 ரூபா கொடுக்குறது தானம் கிடையாது. 10 ரூபா வச்சுருக்கவங்க 10 ரூபாய் கொடுத்தா 100% தானம். அவங்க 1 கோடி ரூபா வச்சுருக்கவங்க 1000 கொடுத்தா ரொம்ப சின்னதானம், நெக்லிஜிபிள். பிரபுபாத அதை வேற மாதிரி சொல்லுவார், நீ கிருஷ்ணருக்கு எவ்வளோ கொடுத்தேன்னு அவர் பார்க்கல, எவ்வளோ பின்னாடி ஒடிச்சு வச்சிருக்கேன்னு பார்க்குறாருன்னு. எல்லாரும் கொடுத்ததை கணக்கு பார்ப்பாங்க, நீ பின்னாடி எப்படி இவ்வளோ வச்சுட்டு இருக்க, பாக்கி உனக்கு எவ்வளோ ஒதுக்கி இருக்க அப்படின்னு பாருங்க. இந்த சமயத்தில் சின்ன பிள்ளைகள்லாம் எதாவது கொடுக்குறேன்னா எதாவது கொஞ்சம் கொடுப்பானா, இப்போ கொஞ்சோண்டு ஒதுக்கி தனக்கு நிறைய மெஜாரிட்டி வச்சுட்டு தனக்கு தினோண்டு கொடுப்போம். அந்த மாதிரி நம்ம யாகத்தோட தன்மை வந்து, தானத்தோட தன்மை வந்து குவாலிட்டியை பொறுத்து, குவான்டிட்டியை பொறுத்து கிடையாது. அப்சல்யூட்டாக பார்க்கக்கூடாது, ரிலேட்டிவாக பார்க்கணும். ரிலேட்டிவ்னா ஒப்பிட்டு பார்க்கணும். அந்த பிராமணத்துக்கு இருந்த அனைத்தையும் 100% கொடுத்துட்டா நாடி அது பெஸ்ட்டே ஆகும் ஆயிடுச்சு. ஆனால் யுதிஷ்டர் வந்து அவ்வளோ பெஸ்ட்டாக இல்லாத நாடி அவருக்கு வந்து, ஏன்னா அவர் முழுசும் கொடுக்கல, 100% கொடுக்கல. அதே மாதிரி தான் கிருஷ்ணரும் இதைத்தான் எதிர்பார்க்கிறார், சர்வதர்மான் பர்தஜியா 100% தானே எதிர்பார்க்கிறார். ஏக தர்மான் பர்தஜியான்னு சொல்ல, ஒரு தர்மத்தை மட்டும் விடு அப்படின்னு சொல்லலை. நம்ம எல்லாரும் எவ்வளவோ சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டோன்னு நினைச்சுக்கிறோம் பகவானுக்கு, எங்க அவர் சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கேன், எல்லாம் நம்ம இன்னும் மெட்டீரியலா எக்ஸ்டர்னல் ஆப்ஜெக்ட்ஸே சாக்ரிஃபைஸ் பண்ணல. அது போக புத்தி என்ன நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணல, மனம், மனம், மனத்தை எங்க பகவானுக்கு சாங்ஷன் பண்ணியிருக்கோம், மனம் வந்து சாங்ஷன் பண்ணல. புத்தி எங்க சாங்ஷன் பண்ண, புத்தியும் உலக விஷயங்கள் அளவாயுது, மனமும் உலக விஷயங்கள். அதுக்கப்புறம் ஆணவம் இருக்கு, அதையும் நம்ம சரண்டர் பண்ணல. கிருஷ்ணன் வந்து சர்வதர்மான்னு கேட்கறது 100%. இந்த வெளியில இருந்து ஜட விஷயங்கள்ல இருந்து உள்ளுக்குள்ள இருந்து எல்லாத்தையும் சரண்டர் பண்ணுன்றாரு. அதாவது வெளியே உள்ள அனைத்தையும், மனம், புத்தி, அகங்காரம், அத்தனையும் சரண்டர் பண்ணணும் பகவானுக்கு. அதுதான் சர்வதர்மான் பதவி தான், பெஸ்ட் யக்யா, பெஸ்ட் யக்யா, பெஸ்ட் தானம்னா 100% சரண்டர், சர்வதர்மான் பதவியா. மாமேகம் சரணம் பஜா, வேற யாருக்கும் சரணடையக்கூடாது. மாமேகம் சரணம் பஜா, காசுபணத்துக்கு, சொத்து சோகத்துக்கு, இதுக்கெல்லாம் சரணடையக்கூடாது, ஒரு பிட்டு கூட சரணக்கூடாது. ஏகம்னா ஒன்லி, ஆளுக்கு மட்டும் சரணம். அதனால் யாகத்தோட ஸ்பெஷல் கேரக்டர் வந்து இது, தானத்தோட ஸ்பெஷல் கேரக்டர் இந்த மாதிரி. அதனால் ஒவ்வொன்றும் கஷ்டன்ற நாடி, பகவான் கருணை நாடி நம்மளை வந்து இழுத்துக்கிடணும். ஒன்று வந்து நம்ம சரணடைய முடியாது, ஆனால் பகவான் கருணை நாடி நம்மளை வந்து சரணடைய வைக்கிறாரு. அங்கிட்டு இருக்கி இங்கிட்டு இருக்கி எல்லா பக்கமும் இந்த குதிரைக்கு கடிவாளம் போட்ட மாதிரி நமக்கு எல்லா பக்கமும் ட்ரபிள் கொடுத்து இதுதான் ஒரே வழின்னு நம்மளை கொண்டு வந்து சேர்க்கிறாரு. அதுதான் பகவானோட ஸ்பெஷல் மெர்சி. நம்ம முயற்சியில் நம்ம வர முடியாது. நான் பிளான் பண்ணிட்டு நான் பகவான்கிட்ட சரணடைகிறேன், நான் வர்றேன்னு வர முடியாது. அதனாடி பகவான் என்ன செய்யணும், கடிவாளம் போட்ட மாதிரி நமக்கு வந்து வேற வழியே இல்லாதபடி அவர் தான் ஒரே வழியில் கொண்டு வந்து சேர்க்கறது பகவானோட ஸ்பெஷல் மெர்சி. அது பக்தரோட கருணை நாடி கிடைக்கும். இல்லைன்னா கையில் காசு பக்கம் ஓடும், மனசு ஒரு பக்கம் ஓடும், சுகத்தில் ஓடும், குழந்தைகள் வேற இருக்கா, அது அனாவசியமானது. அது இழுக்கிற இழுப்பு வேற பக்கம், இத்தனையிலேயே நம்ம மீறி பகவான்கிட்ட எப்படி போய் சரணடைய முடியும், அதுதான் யாரும். இந்த பகவான் நாம வந்து முதல் அந்த இருக்கிற புலன்களை வந்து சரணடைய வைக்கிறது யாகத்தில். நல்லா நீங்கள் அந்த ஸ்லிப்பில் அதுக்கு தான் நம்ம ஸ்பெஷலாக கொடுக்குறோம். வாய் வந்து பகவான் நாம சொல்ல வாய் சரண்டாது, நாக்கும் வாய் பிரசாதமும் சாப்பிட்ற நாடி நாக்கும் சரண்டாது, காது பகவான் நியாமம் கேட்க சரணடையுது, அதே மாதிரி மூக்கு பகவானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட மாலையோ இதோ முகர்ற நாடி அது வந்து சரணடையுது வாசனை. அதே மாதிரி கண்ணு பகவானை தர்சனம் பண்ணி சரணடையுது, உடம்பு துளசி மாலையும் இது தொடர நாடி சரணடையாது. இந்த 5 புலங்கள்லாம் நம்மளை சரணடைய விடாமல் தடுக்கிறது. இந்த 5 புலங்களையும் முதல் சரணடைய வைக்கிறது இந்த மகாமகம். இந்த யக்யத்தில் வந்து நம்ம எல்லாத்தையும் சரணடைய வைக்கிறோம் பகவான். இந்த 5 புலங்களும் சரணடைஞ்சவனே மனமும் சரணடையுது, மன சரணடைஞ்சவனே புத்தியும் சரணடையுது, ஆணவமும் சரணடைய நம்முடைய ஆணவம் ஒழிஞ்சு பகவானோட பக்தன்ற என்ன பொய்யான ஆணவம் ஒழிஞ்சு உண்மையான ஆணவம் பக்தவன்ற நிலை வருது. அந்த நிலையில வந்து நம்ம நாடி வாழ்க்கையை வந்து சுமூகமாக நடத்த முடியும். இதுதான் யாகம், இதுதான் யக்ஞம், இதுதான் ஏன் ஹரிநாம சங்கீர்த்தனம் வந்து கலியுக தர்மம், ஏன் இது வந்து நம்பர் 1 யோகா அப்படின்னு சொன்னால் இதுதான் ரீசன். மற்ற யக்ஞங்கள் வந்து இந்த காலத்தில் முடியாது. நல்லா அந்த புக்கில் இருக்குது. மயபி ஒரு நாள் கொஸ்டின் ஆன்சர் செஷன் மாதிரி குயிஸ் மாதிரி வைக்கணும், அது தனியாக அந்த சம்மரில் ஒரு நாள் அதில் வந்து நான் கேள்வி கேட்கணும். அந்த மாதிரி இன்னைக்கு வச்சுக்கலாம், நீங்களே சொல்லுங்க இன்னைக்கு உங்களுக்கு எவ்வளோ டைம் வேணும் அதை படிக்கிறது. ஒரு சண்டே பூரா எல்லாருக்கும் ஒரு க்வெஸ்சன் பேப்பர் கொடுத்து எல்லாத்தையும் பதில சொல்லுங்க. அன்னைக்கு கட் பண்ணிடுவாங்களோ நான் சொல்லுங்க. இல்லை உண்மையிலே சீரியஸ் ஆனது, ஏன்னா நிறையா பேர் நீங்கள் கன்வின்ஸ் ஆனால் தானே மற்றவங்களுக்கு எடுத்து சொல்ல முடியும். அந்த மாதிரி ஏன் பிரபுபாதா இதை சொல்கிறாரு ஹரிநாம சங்கீர்த்தனா பிரதமர் உடனே ஆக பிரதமர் அசும தேகம் பண்ணாருன்னு இந்த நம்ம மதுரையில் கொஞ்ச நாள் முன்னாடி பண்ணாங்க அசும தேகம். நாம எல்லாம் அசும தேகம் பண்ணிட்டு, ஆனால் அசத்தை ஒன்றும் பழி கொடுக்கலன்னு நினைக்கிறேன். பொம்மை குதிரை கொடுத்தாங்க, அதுக்கு உயிர் வராது, உயிரே இல்லைனாடி கொடுத்து அது உயிர் இல்லைன்னு சொல்லிடலாம் பொம்மை குதிரை. அதே மாதிரி காயத்ரி மந்திரம் எங்க பார்த்தாலும் ஓதுறாங்க. காயத்ரி எல்லாம் முத காதல ஓதணும், குரு வந்து காதல ஓதணும். ஒவ்வொரு சின்ன விஷயமும் நம்ம வந்து நினைக்கிற மாதிரி இல்லை. கலியுகத்துல வந்து ரெண்டாவது யாருமே பிராமணர் இல்லைன்னு சொல்லியாச்சு. கலி சூத்திர சம்பவம்னு பாவனை எல்லாருமே சூத்திரதான்னு சொல்லியிருக்கு. ஏன்னா நம்ம குவாலிட்டி தகுதியும் அவ்வளவுதான் இருக்கு. நம்ம வந்து யாரும் அந்த ஜாதி இந்த ஜாதின்னுலாம் பெருமை பண்ணக்கூடாது. எல்லாரும் சூத்திராதான பாவம் இல்லை. காரணம் வந்து நம்மகிட்ட எந்த குவாலிட்டியுமே இல்லை. எல்லாருமே வந்து காசு பணத்துக்கு அடிமையானவன் சூத்திரான அர்த்தம். பாவனைனா பகவானை மட்டும் நம்பி நிற்கணும், வேற யாரையும் நம்பக்கூடாது. அந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு எது தகுதியோ அதைத்தான் நம்ம செய்யணும். நம்ம எல்லாருக்குமே கலியுகத்தில் தகுதி, ஜாதி மதம் இனம் வேறுபாடு இல்லாமல் எல்லாருக்கும் ஒரே வழி வந்து என்னது, ஒரே வழி ஹரிநாமம். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே. பகவான் நாமம் சொல்ல என்ன தடை? இந்த நேற்று நைட்டு எல்லாம் முடிஞ்சு போனவனே பாத்திரம் 11 மணி இருக்கும், அந்த தண்ணி பிடிச்சிட்டு கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லி எப்படியோ பகவான் நாமம் கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லிட்டு இந்த தண்ணி பிடிச்சிட்டு போறாங்க. அவங்களும் தெரிஞ்சோ தெரியாம செத்த பணத்தை தூக்கிட்டு போல கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லிட்டு போறாங்க. ஏன்னா இந்த பணத்துல சுத்தி ஒரு ஆவி பகவான் நாமம் கேட்டு போகட்டும். அதே மாதிரி பிரபுபாதா வந்து தொடர்ந்து ஓ ஹரே ஏற்பட்டா போகல, ஹரே ஹரே இதுல ஹரிநாமம் இருக்கு, ஹரே கிருஷ்ண நாமம் இருக்காரு. ஒருத்தடவை குருமகன் சொன்ன மாதிரி ஒரு தடவை ஏற்பட்டல இருந்தவங்க இந்த கஷ்டமா விசாரத ரொம்ப துணி, யூ ஹரே கிருஷ்ண பீப்புள், ஐ டோன்ட் லைக் யூ ஹரே கிருஷ்ண பீப்புள், ஐ ஹேட் ஹரே கிருஷ்ண பீப்புள் அப்படின்னு சொன்னாங்க. உடனே சித்தோடு ஒரு லேடியா மூணு தடவை ஹரே கிருஷ்ணா சொல்றாங்கன்னா சிஸ் டிவோட்டி அப்படின்றாங்க. ஏன்னா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா மூணு தடவை சொல்லிட்டாங்க அப்படின்னு. அந்த மாதிரி கலியுகத்தில் இவ்வளோதான் முடியும். முக்கியமாக வந்து காலத்தை விரைய பண்ணக்கூடாது. நேற்று பாகவதத்தில் படித்த மாதிரி ஆயு வேயா அரிசிமச பிரகாதர் ஆயு ஆயுச வீண் அடிக்காதேன்றார். ஆயு வேயா ஆயு விரைய விரைய பண்ணுறது ஆயுச. ஏன்னா கண்ட முயற்சியில் ஏற்கனவே நம்ம அவசர கணக்கு வேற, 100 வருஷத்தில் 50 வருஷம் தூங்கி கழிக்கிறோம், 10 வருஷம் அறியாமல் சின்ன குழந்தை பருவம், 10 வருஷம் விளையாட்டுத்தனத்தில், 20 வருஷம் முதுமையில் மிச்சம் இருக்கிறது வாழ்க்கையில் குடும்ப வாழ்க்கை முடிஞ்சிச்சு 100%. அதனால நம்ம வந்து அது எதுவுமே ஆயுஷை வரைய பண்ணணும். நம்ம 10ல் வந்துட்டால் நம்ம வரைய பண்ணலன்னு கர்வமாக இருக்க முடியாது. நம்மளும் வரைய பண்ணக்கூடாது. ஏன்னா வேறு வேறு ஆன்மீக பாதைகளால் கழியும் போது பொருந்தாத இதை செய்யும்போது நம்ம நாடி முன்னேற முடியாது. அதனால பிரபுபாதர் ரெண்டாவது போர்ஷன் பிரபுபாதர் கேர்ஃபுல்லாக பற்படுத்துறாரு. ஏன்னா பாகவதத்தில் வந்து பல யுகங்களுக்கு உள்ளதை சொல்லியிருக்கு. அன்னாடி யாராவது போலீஸும் அந்த பிரதமர் நானும் 100 வருஷம் இதை யாகம் பண்ணுறேன்னு ஆரம்பிக்கக்கூடாது. அன்னாடி ரெண்டாவது போர்ஷன் வந்து எது இந்த யுக தர்மம் எது பொருந்தும் எடுத்து சொல்கிறாரு. இதுதான் பிரபுபாதா சொல்கிற விளக்கத்துக்கும் மற்றதுக்கும் வித்தியாசம். ஏன்னா பிரபுபாதா வந்து இந்த யுகத்துக்கும் இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி கொடுக்குறாரு எது நமக்கு பொருந்தும்னு சொல்லிட்டு. மற்றவங்களாம் எடுத்ததில்லை, அப்படியே டிரான்ஸ்லேஷன் இதை கொடுத்தோன்னே பிளைண்டாக அந்த மாதிரி எடுத்து இந்த யுக தர்மங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கக்கூடாது. நம்ம யுகத்துக்கு நம்மளுக்கும் எவ்வளோ கரெக்டாக இருக்கோ அதைத்தான் ஃபாலோ பண்ணணும். இல்லைன்னா நம்ம வந்து சரியான முன்னேற்றம் இருக்காது. இப்படி டாக்டர்கிட்ட போய் மருந்து வாங்கும்போது டாக்டர் வந்து கரெக்டான மருந்து கரெக்டான நோய்க்கு கரெக்டானது தரலைன்னா சமயத்தில் பார்க்கலாம். இந்த மாத்திரை சாப்பிட்டு 3 நாள் கழிச்சு வாங்க அப்புறம் பார்க்கணும். அப்புறம் வேறு மாத்திரை மாற்றுவாங்க ஃபீவர் இறங்கலைன்னா. அதுக்கப்புறம் சிலதெல்லாம் சொல்லிடுவாங்க, சும்மா ஃபீவரை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிட்டு ஒரு 4 டைஃபாய்டு இதுக்கெலாம் வந்து உடனே டிடெக்ட் பண்ண முடியாது. அந்த கிருமி வளர்ந்து அந்த டெஸ்ட்டில் தெரிகிறதுக்கு ஒரு 5 நாள் ஆகும். அன்னாடி 5 நாளைக்கு வரைக்கும் டாக்டர் கொடுக்குற மாத்திரை வந்து வெறும் ஃபீவர் கண்ட்ரோல் தான், வெறும் பாராசிட்டமாலோ இல்லை குரோசினோ கொடுப்பாங்க. கொஞ்சம் பொறுத்துக்கோங்க, 4-5 நாள் கழித்து பிளட் டெஸ்ட் பண்ணா அப்பதான் அந்த டைபாய்ட் தெரியும். முதல் நாள் டைபாய்ட் தெரியாது, நாலஞ்சு நாளைக்கு அந்த கிருமி வளர்ந்து ப்ராமினன்ட் ஆனவனே டெஸ்ட் பண்ணி அதுக்குற மருந்து தர்றாங்க. அண்ணாடி செசமே நீங்க பாக்கலாம், டாக்டர்ஸ் டெஸ்ட் பண்ணல, நான் வெளியே டெஸ்ட் பண்ண மாதிரி நம்மளே டெஸ்ட் பண்ணிடுவாங்க. ஏகப்பட்ட மருந்து மாத்திக்கிட்டே இருப்பாங்க. அது கடைசியில் நம்ம பாக்கியம் தான் அது எந்த மருந்து வரணும்னு சொல்லிட்டு. அதே மாதிரி நம்மளும் சரியான முறை ஃபாலோ பண்ணலைன்னா சுற்றி சுற்றி வந்து நம்முடைய வாழ்க்கை வந்து ரொம்ப காலத்துக்கு இழுத்துட்டு போயிடும். ஆன்மீக வாழ்க்கை ஆயுஸ் வந்து வீணாக போயிடும். அதனால் மிக முக்கியமாக கலியுகத்துக்கு வந்து கரினா ரொம்ப சுலபம், யாருக்கும் கஷ்டம் இல்லை. பகவான் நாமத்தை எங்கேயும் சொல்லலாம், எப்போவும் சொல்லலாம், எப்படியும் சொல்லலாம், எந்த கட்டுப்பாடும் கிடையாது. சுலபமான வழி, தப்பாக சொன்னாலும் பகவான் ஏற்றுக்கிறாரு. நம்மெல்லாம் என்ன குவாலிஃபிகேஷன் இருக்குது, நமக்கு எந்த தகுதியும் கிடையாது. ஆனால் ஆச்சாரியர்கள் கருணை நாடியும் பகவான் கருணை நாடியும் நமக்கு இந்த மந்திரம் கிடைக்குது. கேட்ச் பண்ணிட்டு விடக்கூடாது. அதே